யன்மூலம் ஆஸ்வஜமாஸ்ய அவதார மூலம் காந்தோபயந்திரியமின கருணைக சிந்தோ ஆசீத சத்சுகணிதஸ்ய மமாபிசத்தா மூலம் ததேவ ஜகதப்யுதயைக மூலம் ஸ்ரீமத்யை விஷ்ணு சித்தார்ய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தர்யை கோதாயை நித்யமங்களம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்களம். விசதவாக்சி காமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள் அவதரித்த அதுலமான பெருமையை உடைய மாசம் இந்த துலா மாசம் என்று கொண்டாடப்படக்கூடிய ஐப்பசி மாசம். ஐப்பசி மாசத்திலே திருமூல நட்சத்திரத்திலே யதிபதி புனர் அவதார பூதராக சுவாமி மணவாள மாமணிகள் திருவவதாரம் பண்ணினார் என்பது எல்லோரும் அறிந்ததே. சுவாமி மணவாள மாமணிகளுடைய பெருமை வாசாம கோச்சரமாக இருக்கக்கூடியது, வாக்குக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியது. அதை சுவாமி எறும்பியப்பா தம்முடைய ஸ்தோத்திரத்திலே கொண்டாடுகிறார். அதைத்தான் முதற்கண் மங்கள ஸ்லோகமாக இப்பொழுது அடியேன். என் மூலம் ஆஸ்வைஜமாஸ் அவதார மூலம் என்று தொடங்கக்கூடிய ஸ்லோகத்தை விண்ணப்பித்தேன். ஐப்பசி மாசம் அதற்கு உண்டான பெருமை என்ன என்னால் முதலாழ்வார்கள் அவதரித்தார்கள், அதேபோல தனையோ ஆச்சாரியர்கள் அவதரித்துள்ளார்கள் இந்த ஐப்பசி மாசத்திலே. இந்த ஐப்பசி மாசத்துக்கே துலா மாசம் அப்படின்னு பெயர். துலானா என்ன அர்த்தம் என்னால் நம்முடைய பூர்வர்கள் ஒரு விசேஷார்த்தம் காட்டினார்கள். அதுலமான மாசம், இதற்கு சமமாக எந்த மாசத்தையும் சொல்லவே முடியாது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன என்னால் சுவாமி மணவாள மாமுனிகள் அவதரித்த பெருமையை உடைய மாசம். மணவாள மாமுனிகள் திவ்ய பிரபந்தத்திலே திருவாய்மொழி நூத்தந்தாதி என்கிற தேனை அருளி செய்துள்ளார். அல்லும் பகலும் அனுபவிப்பார் தங்களுக்கு சொல்லும் பொருளும் தொகுத்துரைத்தான். நல்ல மணவாள மாமுனிவன் மாறன்மறைக்கு தனவா நூத்தந்தாதிதான் என்று நாம் திருவாய்மொழி நூத்தந்தாதி தனியனிலே அனுசந்தானம் பண்ணுகிறோம். சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷர் என்று கொண்டாடப்படக்கூடியவர் நான்கு வேத சாரங்களாக இருக்கக்கூடிய நாலு திவ்ய பிரபந்தங்களை அருளி செய்தார். அதிலே சாமவேத சாரமாக இருக்கக்கூடியது திருவாய்மொழி 1102 பாசுரங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதை சார சங்கிரகமாக வடித்து நம்மாழ்வார் 1102 பாசுரங்கள்ல என்னெல்லாம் அர்த்தங்களை அருளி செய்துள்ளாரோ அதை வடித்து தம்முடைய திருவாய்மொழி முத்தந்தாதியிலே 100 பாசுரங்கள். அந்த 100 பாசுரங்களும் எப்படி அமைந்திருக்கின்றன என்னால் ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாசுரம், 100 பதிகங்கள் கொண்டது திருவாய்மொழி என்று நாம் பார்க்கிறோம். அந்த 100 பதிகங்களுக்கும் 100 பாசுரங்கள், ஒவ்வொரு பதிகத்துக்கும் ஒவ்வொரு பாசுரம் என்று நாம் பார்க்கிறோம். அதுல பதிகம் பதிகம்னு சொன்னா ஒரு 11 பாசுரங்கள் கொண்டது ஒரு பதிகம் என்று நான் திருவாய்மொழியிலே பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லணும்னா முதல் பத்தில முதல் திருவாய்மொழி அது ஒரு பதிகம், உயர் வர உயர் நலம் உடையவன் எவனவன் என்று தொடங்குகிறாரே சுவாமி நம்மாழ்வார். அந்த பதிகத்துக்கு உயர்வே பரன்படியை என்ன தொடங்கக்கூடிய பாசுரத்தை அருளி செய்துள்ளார் சுவாமி மணவாள மாமுனிகள். அந்த கிரமத்திலே இப்பொழுது நாம் கிளறொளி இளமை இன்னும் தொடங்கக்கூடிய பதிகம் 2 பத்திலே 10 திருவாய்மொழி திருமாலிருஞ்சோலமலை அழகர் கள்ளழகர் சுந்தரபாகு, அந்த சுந்தரபாகுவை மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு சார சங்கிரகமாக அமைந்ததுதான் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே சுவாமி மணவாள மாமணிகள் அருளி செய்த 20 பாசுரம். அந்த அர்த்தத்தைத்தான் நாம் இப்பொழுது இந்த கோஷ்டியிலே அனுபவிக்க இருக்கிறோம். கிளரொளிசேர் கீழுரைத்த பேரு கிடைக்கா வளரொளிமால் சோலமலைக்கே தளர் வரவே நெஞ்ச வைத்து சேருமெனும் நீடு புகழ் மறந்தாள் முஞ்செழுத்து ஓம் எம் முடி என்பதுதான் அந்த பாசுரம். பல பல விசேஷார்த்தங்களை காட்டியுள்ளார் சுவாமி புள்ளலோகஞ்சிய தம்முடைய வியாக்கியானத்திலே, அதாவது திருவாய்மொழி நூத்தந்தாதி வியாக்கியானத்திலே காட்டியுள்ளார். அதற்கு மேலே கீழே தெரிவித்தேன் திருவாய்மொழிக்கு சார சங்கிரகமாக அமைந்திருக்கக்கூடியது இந்த 100 பாசுரங்களும். அந்த திருவாய்மொழிக்கு மிகவும் விசேஷமாக சுவாமி நம்பிள்ளை ஈடு 36,000 படி என்கிறார். எந்த வியாக்கியானத்தை சாதித்திருக்கிறார்? பெரும்பாலும் அந்த ஈடு 36,000 படி வியாக்கியானத்திலே இருக்கக்கூடிய அர்த்தங்கள், அந்த அர்த்தங்களை எப்படி வெளியிடுகிறார் சுவாமி மணவாள மாமணிகள் இந்த திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே என்பதை புள்ளலோகஞ்சியர் தம்முடைய வியாக்கியானத்திலே, அதாவது உரையிலே எடுத்து காட்டுகிறார். இரண்டையும் சேரப்பிடித்து இப்பொழுது நாம் இந்த கோஷ்டியிலே அனுபவிப்போம். முதற்கண், பதங்களுக்கு உண்டான அர்த்தம் பதபதார்த்தத்தை விண்ணப்பிக்கிறேன். கிளர் ஒளி சேர் கீழுரைத்த பேர் கிடைக்கா. கிளர் ஒளி என்று சொன்னால் மிகுந்த தேஜஸ், மிகுந்த ஒளி. அந்த ஒளியை உடையது எதுன்னா கீழுரைத்த பேரு. கீழே உரைத்த பேரு லாபம். அது என்ன கீழே உரைத்த பேருன்னு சொன்னா என்ன? அத மேலே நாம் விசேஷார்த்தத்தில் அனுபவிக்கலாம். கீழுரைத்த பேரு கிடைக்க, அது கிடைக்க வேண்டும் என்னால் வளரொளிமால் சோழமலைக்கே. வளரொளிமால் என்னால் என்ன அர்த்தம்? வளர் ஒளி, வளரக்கூடிய தேஜஸை உடையவன் யார்? அவன்தான் மாலாக இருக்கக்கூடிய எம்பெருமான். திருமாலிருந்து சோழமலையிலே கள்ளழகர் எழுந்தருள் இருக்கிறான். வளரொளிமால் சோழமலைக்கே, அதாவது திருமாலிருந்து சோழமலைக்கே தளர்வு அறவே. தளர்ச்சி இல்லாமல் நெஞ்ச வைத்து சேருமெனும், நம்முடைய மனசை வைத்து அந்த திருமாலிருந்து சோழமலைக்கு நாம் போக வேண்டும். எதனால் என்ன? ஆழ்வார் உபதேசம் பண்ணியிருக்கிறார், அதனாலே போக வேண்டும். அதற்கு மேலே நெஞ்ச வைத்து சேருமெனும் நீடு புகழ் மாறந்தாள் முன்செருத்து ஓமே முடி. நீடு புகழ் மாறந்தாள், மிகுந்த யசஸ்ஸோடே கூடினவர் சுவாமி நம்மாழ்வார், நிறைந்த புகழை உடையவர். நீடு புகழ் மாறன் அவருடைய திருவடித்தாமரைகள், அந்த திருவடித்தாமரைகள் அதன் கீழே செலுத்துவோம் எம் முடி. அவருடைய திருவடித்தாமரைகளின் கீழே நம்முடைய முடியை செலுத்துவோம் என்று தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள். ஆக தேரின் அர்த்தம் என்ன என்னால் திருமாலிருஞ்சோல மலை, அந்த திருமாலிருஞ்சோல மலை எப்படி இருக்கிறது அதை தெரிவிக்கிறார். அதற்கு மேலே அந்த திருமாலிருஞ்சோல மலையிலே எழுந்தருளி இருக்கக்கூடிய சுந்தரபாபு சுந்தரத்தோளுடையான், அவன் மிகுந்த ஒளியோடே கூடியிருக்கிறான். வளரொளிமால் அவனுடைய ஒளியானது கூடிக்கொண்டே போகிறது, வளர்ந்து கொண்டே போகிறது என்று தெரிவிக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? இதுல என்ன விசேஷார்த்தங்களை காட்டுகிறார் என்னால்? இதற்கு இரண்டு நிர்வாகங்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதாவது சுவாமி நம்மாழ்வார் இரண்டாம் பத்திலே 10 திருவாய்மொழி, கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் வளரொளிமாயோன் மருவிய கோயில் என்று தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்திலே திருமாலிருஞ்சோலமலை அழகரை ஆசிரியுங்கோள் என்ன உபதேசம் பண்ணுகிறார், பரோபதேசம் பண்ணுகிறார். சம்சாரிகளை பார்த்து தெரிவிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இதற்கு காரணம் என்ன என்னால்? இதற்கு இரண்டு விதமான நிர்வாகம் நாம் பார்க்கிறோம். ஒன்றுதான் சுவாமி ஆளவந்தார் அருளி செய்த நிர்வாகம், அதற்கு மேலே சுவாமி எம்பெருமானார் அருளி செய்த நிர்வாகம். என்ன இரண்டுக்கும் என்ன அபிப்பிராயம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். கீழே 2 பத்திலே 9 திருவாய்மொழி, எம்மா வீட்டு திறமும் செப்பம் என்று தொடங்கக்கூடிய திருவாய்மொழி மிகவும் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி. காரணம் என்னன்னா, இந்த பதிகத்திலே, அதாவது 2 பத்திலே 9 திருவாய்மொழியிலே சுவாமி நம்மாழ்வார் பிராபியத்தை நிஷ்கரிசிக்கிறார். பிராபியம், பிராபியம் என்று சொன்னால் எது அடைய தகுந்ததோ அதற்கு பிராபியம் என்று பெயர். புருஷார்த்தம், பிராபியம், பேரு, லாபம் எல்லாம் ஒரே அர்த்தத்தை தான் காட்டக்கூடியது. எல்லாம் எந்த அர்த்தத்தை காட்டக்கூடியதுன்னா எது அடைய தகுந்தது, எது பலன் என்பதை காட்டக்கூடியது. அத எந்த பதிகத்திலே நிர்தாரணம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார் என்னால்? எம்மா வீடுன்னு தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்திலே முக்கியமான பாசுரம் எம்மா வீட்டிலே எம்மா வீடு என்று கொண்டாடப்படக்கூடிய பாசுரம் அதுதான். எனக்கே ஆற்றைய காலத்துமென்னு என் மனக்கே வந்து இட வீடின் நிமன்னி தனக்கேயாக எனக் கொள்ளும் ஈதே எனக்கே கண்ணனையான் கொள் சிறப்பே என்பது அந்த பாசுரம். பதிகத்திலே ஆழ்வார் என்ன சொல்றார் என்னால்? ஆழ்வாருக்கு மோட்சம் கொடுக்கணும்னு எம்பெருமான் பார்த்தான், அதனாலே மோட்சம் கொடுக்கணும்னு நினைத்தான் எம்பெருமான். என்னால் ஆழ்வார் எம்பெருமானிடத்துல பிரார்த்தித்த, என்ன பிரார்த்தித்த? கீழே 2 பத்திலே 4 திருவாய்மொழி, அந்த 4 திருவாய்மொழியிலே அடியாறுகள் குழாங்களை உடன் கூடுவதென்னுகளோ என்ன, 2 பத்திலே 3 திருவாய்மொழியிலே பிரார்த்தித்தார் சுவாமி நம்மாழ்வார் அடியாறுகள் குழாங்கள். அடியார்கள் அடியார்கள் என்பது விடத்தில யாரை காட்டும்னா நித்தியசூரிகளை காட்டும். நித்தியசூரிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அனந்த கருட விஸ்வக்சேனாதிகள். எம்பெருமானுடைய நித்திய சங்கல்பத்தாலே பரமபதத்திலே அவனுக்கு அனவரதமும் கைங்கரியம் பண்ணுகிறார்கள். அவர்களோட சேர வேண்டும். அவர்களோட சேரணும்னு சொன்னா எங்க போகணும்? இந்த லோகத்திலே அவர்களோட சேர முடியுமா? முடியாது. அதனாலே பரமபதத்துக்கு போக வேண்டும். பரமபதத்திலே எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆழ்வார் ஆசைப்பட்டார். அது மாத்திரமல்ல, சம்சாரிகளுக்கு உபதேசமும் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணினார்? சம்சாரிகளை பார்த்து சொன்னார், நலமந்தமில்லதோர் நாடு புகுவீர். நலமந்தமில்லதோர் நாடு, சம்சாரிகள் இங்கெல்லாம் இங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இங்க எப்பொழுதும் துக்கம்தான் இருக்கக்கூடியது, நடு நடுவுல ஏதோ சந்தோஷன்ற பேர்ல கொஞ்சம் ஏதோ தலை காட்டுகிறதே ஒழிய எல்லையற்ற ஆனந்தம் வேண்டும்னு சொன்னா நலம் அந்தமில்லதோர் நாடு. அது எதுன்னா அதுதான் பரமபதம். உங்களுக்கு எல்லாம் சுகமே எப்பொழுதும் இருக்க வேண்டுமா? துக்கம் இல்லாமல் எல்லையற்ற ஆனந்தம் இருக்க வேண்டுமா? அப்பொழுது பண்ண வேண்டியது என்ன? என்னால் பரமபதத்தை சென்று அடைய வேண்டும், அந்த நாட்டை புக வேண்டும் என்று உபதேசம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார். பார்த்தா எம்பெருமான் சரி, ஆழ்வார் தமக்கும் மோட்சம் வேண்டும்னு கேட்டார். அதற்கு மேலே சம்சாரிகள் அதாவது நம்ம எல்லாம் பார்த்து உபதேசம் பண்ணினது என்ன? என்னால் மோட்சத்தை அடையுங்கோன்னு உபதேசம் பண்ணினார். அதனால இவருக்கு மோட்சத்தை கொடுத்துடுவோம்னு எம்பெருமான் மோட்சத்தை கொடுக்க புக்கான். பார்த்தார் சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானை பார்த்து கேட்டார், எம்பெருமானே எனக்கு நீ மோட்சம் கொடுக்கணும்னு நினைக்கிறாயே, எதனாலே கொடுக்கணும்னு நினைக்கிறாய் என்று கேட்டே. எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொன்னான், என்ன ஆழ்வு, நீர் தானே இத்தனை நாள் மோட்சம் வேண்டும் மோட்சம் வேண்டும்னு கேட்டு அதனாலே தான் உமக்கு மோட்சம் கொடுக்குறோம், இப்ப மோட்சம் கொடுக்கணும்னு வரைச்சு எதற்காக மோட்சம் கொடுக்குறாயின்னு கேட்கிறீரே, இந்த கேள்வி ஏதாவது சேருமா, இது நியாயமா என்று எம்பெருமான் கேட்க, அண்ணே ஆழ்வார் சொன்னார், அப்படியானா அப்பேற்பட்ட மோட்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னா. எம்பெருமானுக்கு தூக்கி வாரி போடுது, என்னடா அது, இத்தனை நாள் மோட்சம் வேணும் வேணும்னு கேட்டார், உயிரை வாங்கின, இப்பொழுது மோட்சம் கொடுக்கறேன்னு சொன்னா வேண்டான்றாரே ஆழ்வார். இன்னும் எம்பெருமானுக்கு ஒண்ணும் புரியல. உடனே ஆழ்வார் சொன்னார், அப்படியல்ல எம்பெருமானே, நீ எதுக்கா எனக்கு நீ மோட்சத்தை கொடுக்க வேண்டும் என்னால் நான் கேட்டதற்காக மோட்சத்தை கொடுக்க கூடாது, எதுக்காக கொடுக்கணும்னா தனக்கேயாக எனக் கொள்ளும் நீரே, உன்னுடைய ஆனந்தத்துக்காக நீ கொடுக்க வேண்டுமே உடைய, ஆழ்வார் கேட்டார் அதனாலே மோட்சம் கொடுக்கிறோம்னு சொன்னால் அப்பேற்பட்ட மோட்சம் எனக்கு வேண்டவே வேண்டாம், அது மோட்சமா இருந்தாலும் சரி நரகமா இருந்தாலும் சரி எதுக்காக இருக்கணும் என்னால் நீ திருவுள்ளம் பத்தி அதை கொடுக்க வேண்டும், ஆழ்வார் பரமபதத்துக்கு வரக்கடவர் நமக்கு கைங்கரியம் பண்ணக்கடவர் என்ன, நீ திருவுள்ளம் பத்தி உன்னுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும், எனக்கே ஆட்சை எக்காலத்து நின்று ஆழ்வார் எக்காலத்திலும் எனக்கே ஆட்சிய வேண்டும் கைங்கரியம் பண்ண வேண்டும் என்ன, எம்பெருமானே நீ நினைத்து நீ என்னுடைய மனசுக்கு வர வேண்டும், என்னுடைய மனசிலே ஸ்தாவரை பிரதிஷ்டை போல அவ்விடத்திலிருந்து கால் வாங்காமல் எழுந்தருள் இருக்க வேண்டும், அதற்கு மேல கைங்கரியம் பண்ணுகிறோமே அந்த கைங்கரியத்தினாலே ஏற்படக்கூடிய ஆனந்தம் யாருக்குன்னா நமக்கு ஒரு நாளும் ஆனந்தம் கிடையவே கிடையாது, எம்பெருமானுக்குத்தான் ஆனந்தம், தனக்கேயாக எனக் கொள்ளும் இதே சிரச்சந்தனங்கள்லாம் இருக்கு, அதுகள்லாம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுகிறது. கைங்கரியம் பண்றதுன்னு சொன்னா எம்பெருமான் புஷ்பத்தை எடுத்து தலையிலே சூட்டிக் கொள்ளுகிறான், அதே போல சந்தனத்தை எடுத்து திருமேனியிலே பூசிக்கொள்ளுகிறான். இதனால எம்பெருமைக்குத்தானே ஆனந்தம், எங்கேயாவது புஷ்பத்துக்கு ஆனந்தம் ஏற்படுறதும், அதே போல சந்தனம் அது ஆஹா நாம் எம்பெருமான் அவனுக்கு கைங்கரியம் பண்ணினோம் அதனாலே ஆனந்தம், நமக்கு ஆனந்தம் குளிர்ச்சியா இருக்கும் எம்பெருமானுடைய திருமேனியில, என்ன சந்தனத்துக்கு எங்கேயாவது ஆனந்தம் ஏற்படுறதோ, கிடையவே கிடையாது. காரணம் அவைகள் அவைகளுக்கு ஞானம் கிடையவே கிடையாது, சைதன்யம் கிடையவே கிடையாது. ஆனா நம்முடைய விஷயத்திலே ஞானம் இருக்கிறது சைத்தன்யம் இருக்கிறது, ஆனாலும் அந்த சைத்தன்யம் ஞானம் எதற்காகன்னா நம்முடைய ஆனந்தத்துக்காக அல்ல, எம்பெருமானுடைய ஆனந்தத்தை பார்த்து ஆனந்திப்பதற்குத்தான், அதாவது சந்தோஷப்படுவதற்குத்தான் நமக்கு யோக்கியதை இருக்கிறதே ஒழிய ஒரு நாளும் நம்முடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் என்பது கிடையவே கிடையாது. அதைத்தான் நிர்தாரணம் பண்ணி காட்டினார் சுவாமி நம்மாழ்வார் 2ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி எம்மா வீடு என்கிறார். திருவாய்மொழியிலே தனக்கேயாக எனக்கொள்ளுவீதே என்ன பிராப்தியத்தை நிஷ்கர்ஷித்த. எதுக்கா சுவாமி 2ஆம் பத்திலே 10ஆம் திருவாய்மொழி கிளறொழி இளமைன்னு தொடங்கக்கூடிய பதிகம், அந்த பதிகத்தை தான் சுருக்கி சுவாமி மணவாள மாமணிகள் கிளறொழி செயற்கையுரைத்த பேர் கிடைக்கா அப்படின்ற பாசுரத்துல அனுசந்தானம் பண்ணுகிறார், அதாவது அருளி செய்துள்ளார். அதற்கு அர்த்தம் அருளி செய்யும் காலத்தில எதுக்காக 2ஆம் பத்திலே 9ஆவது திருவாய்மொழியை எடுத்து வியாக்கியானம் பண்ண வேண்டும் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் என்று சொன்னால், இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. கிளறொளி செயற்கையுரைத்த பேரு கிடைக்க, அதாவது கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் என்கிற பதிகம், திருமாலிருஞ்சோலமலை அழகர், அந்த அழகரை பத்தி மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு காரணம் என்ன, அதாவது கீழ்ப்பதிகத்துக்கும் இந்த பதிகத்துக்கும் தொடர்பு என்ன, சங்கதி என்ன, அதை தெரிவிக்கிறார் விசேஷமாக சுவாமி நம்பிள்ளை தம்முடைய ஈட்டிலே. ரெண்டு விதமான நிர்வாகங்கள்னு கீழே தெரிவித்தேன். அதுல முதல் நிர்வாகம் சுவாமி ஆளவந்தாருடைய நிர்வாகம். ஆளவந்தார் என்ன அர்த்தம் அருளி செய்கிறார்னா, கீழே பிராபியத்தை நிஷ்கரிஷித்தாரோ இல்லையோ சுவாமி நம்மாழ்வார், அதாவது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ணுவது இருக்கிறதே அதுதான் உயர்ந்த புருஷார்த்தம்னு சொன்னாரோ இல்லையோ, அதற்கு சாதனமாக இருக்கக்கூடியது, அதற்கு வழியாக இருக்கக்கூடியது அதுதான் திருமாலிருஞ்சோலமலை. இந்த திருமாலிருஞ்சோலமலையை பத்துகிறார் சுவாமி நம்மாழ்வார் இந்த பதிகத்திலே. கிளறொளி சேர் கீழுரைத்த பேரு கிடைக்கா என்கிற பாசுரத்திலே சுவாமி மணவாள மாமணிகள் கிளறொளி இளமை அதனுடைய அர்த்தத்தை வடித்து காட்டுகிறார். அந்த கிளறொளி இளமை என்கிற பதிகத்திலே சுவாமி நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோலமலை அழகரை மங்களாசாசனம் பண்ணுகிறார். அந்த திருமாலிருஞ்சோலமலையை பத்துகிறார். எதுக்காக பத்துகிறார் என்னால் பிராபியத்தை பெற வேண்டும், அதாவது எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பெற வேண்டும்னு தெரிவித்தாரே கீழே சுவாமி நம்மாழ்வார். அதற்கு அனுகுணமாக திருமலையை ஆசிரியிக்கிறார், திருமாலிருஞ்சோலமலையை பத்துகிறார் என்று சுவாமி ஆளவந்தார் ஒரு அர்த்தம் அருளி செய்தார். ஆனா சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர் அவருடைய நிர்வாகத்திலே அவர் என்ன அர்த்தம் தெரிவிக்கிறார் என்னால், அங்கனல்ல சுவாமி நம்மாழ்வார் கீழே 2ஆம் பத்திலே 9ஆம் திருவாய்மொழி எம்மா வீடுன்னு தொடங்கக்கூடிய பதிகத்திலே அடிக்கடி என்ன சொன்னார்னா, ஒல்லைக்கை மாதுன்பம் கடிந்த பிரானே தேரேல் என்னை உன் பொன்னடிச்சே தொல்லை ஞானக்கை தா காலக்கழி விஷையேலே. என்ன எம்பெருமானிடத்துல எம்பெருமானே சீக்கிரமாக, ஒல்லை ஒல்லைன்னா சீக்கிரம்னு அர்த்தம், வெகு வேகமாக நீ எனக்கு கைங்கரியத்தை கொள்ள வேண்டும், என்னிடத்துல எனக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும், தேரேல் என்னை உன் பொன்னடிச்சே தொல்லை உன்னுடைய திருவடித்தாமரைகளில் இருந்து நான் ஒரு காலத்திலேயும் வேறு விஷயங்களிலே என்னுடைய நெஞ்சானது போகவே கூடாது, அதற்கு நீதான் உறுதுணையாக இருக்க வேண்டும், எனக்கு கைங்கரியத்தை கொடுக்க வேண்டும் என்ன எம்பெருமானிடத்திலே துவரித்தார் சுவாமி நம்மாழ்வார். அது மாத்திரமல்ல எம்பெருமானுக்கும் அறிவித்தார் எப்பேற்பட்ட கைங்கரியத்தை கொடுக்கணும், அதை தனக்கீழே அனுபவித்தோம். எம்பெருமானே மோட்சம் என்று சொன்னால் நீ உன்னுடைய ஆனந்தத்துக்காக கொடுக்க வேண்டுமே ஒழிய நான் கேட்டேன்றதுக்காக மோட்சம் கொடுக்க கூடாதுன்னு எம்பெருமானிடத்திலேயும் அறிவித்தார். அதற்கு மேல எம்பெருமானும் பார்த்தான், இவருடைய காரியத்தை நாம் செய்ய கடவோம் என்ன, விடலில் சக்கரத்து அண்ணலை ஏன் ஆழ்வீர், ஏன் நீ ஏன் சந்தேகப்படுறீர், ஒரு காலத்திலேயும் நம்ம நாம் கைவிட மாட்டவே மாட்டோம், பாரும் நம்முடைய திருவாழியாழ்வான பாரும் கையில சக்கரத்தை ஏந்தி கொண்டிருக்கிறோம், எப்போதும் கைகழலான் ஏங்கியான் நம்மேல் வினகடிவான், என்ன ஒரு காலத்திலேயும் இது நம்மிடத்திலிருந்து பிரிந்து போவதே கிடையாது, அதே போல உண்மையும் ஒரு நாளும் நாம் கைவிட மாட்டவே மாட்டோம், அதனால நீர் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இனி எம்பெருமானும் அறுதியிட்டு இருந்தான காலத்துல, இப்படி இருந்தாலும் ஆழ்வார் மறுபடியும் என்ன சொன்னாருன்னா, சீக்கிரமாக ஒல்லை கைமா துன்பம் தேரேல் என்ன உன் பொன்னடி சேர் தொல்லை காலக்கழிவு செய்யலேன்னு சொன்னாரே சுவாமி நம்மாழ்வார். இவருடைய மனசிலே என்ன எண்ணம் ஓடுகிறது என்ன ஆராய்ந்து பார்த்தான் எம்பெருமான். ஆராய்ந்து பார்த்து புரிந்து கொண்டான், ஓஹோ சுவாமி நம்மாழ்வார் அவர் என்ன ஆசைப்படுறாருன்னா, இந்த சரீரத்தோட இருக்கும் காலத்திலேயே இவரிடத்திலே நாம் அடிமை கொள்ள வேண்டும் என்று இவர் ஆசைப்படுகிறார். அதனால்தான் துவரிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார். இல்லைன்னா துவரிக்க வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. காரணம் என்னன்னா, இந்த சரீர அவசானத்திலே, அதாவது இந்த பிறவி முடியும் காலத்திலே கட்டாயம் மோட்சம் கிடைக்கப் போகிறது, சித்திக்கப் போகிறது, மரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான் சுவாமி நம்மாழ்வாரே மேலே திருவாய்மொழியிலே தெரிவிக்கிறார். அதனால கட்டாயம் கிடைக்கும். ஆனாலும் ஆழ்வார் சீக்கிரம் வேணும் சீக்கிரம் வேணும்னு ஆசைப்படுறாருன்னா அதற்கு அபிப்பிராயம் என்ன? என்னால் இந்த சரீரத்தோடவே நமக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும்னு ஆசைப்படுறார் சுவாமி நம்மாழ்வார். அதுக்கு என்ன பண்ணுவது? எம்பெருமான் ஆலோசனை பண்ணினான், யோசித்து பார்த்தான், இந்த லோகத்திலே ஏகாந்தமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு ஞாலத்தூட நடந்துழக்கி எம்பெருமான் கீழே இறங்கி வந்தான். கீழே வந்து இப்படி சுத்தி சுத்தி பார்த்தான். அப்பொழுதுதான் திருமாலிருஞ்சோலை மலை எம்பெருமானுடைய திருக்கண்களிலே பட்டது. என்ன ஆச்சரியமான திவ்ய கஷேத்திரம் இது, திவ்ய தேசம் என்ன, சோலை வாய்ப்பென்ன, நீர் வாய்ப்பென்ன, நிழல் வாய்ப்பென்ன, எல்லாம் அற்புதமாக இருக்கிறது. அப்பேற்பட்ட சன்னிவேஷம். அதனாலே இவ்விடத்திலே நாம் எழுந்தருளி இருக்க வேண்டும் என்ன எம்பெருமான் தீர்மானித்து திருமாலிருஞ்சோல மலைக்கு வந்து சேர்ந்தான். வந்து சேர்ந்து ஆழ்வாரை பார்த்து தெரிவித்தான், ஆழ்வீர் நீ இப்படி சீக்கிரமா கைங்கரியம் கொள்ள வேணும் கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டீரே, உமக்கு முகம் கொடுக்க வேண்டும், உமக்கு சேவை சாதிக்க வேண்டும், உம்முடைய கலந்து பரிமாற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த ஏகாந்தமான ஸ்தலம் திருமாலிருஞ்சோல மலையை தேர்ந்தெடுத்தோம். அதனாலே நீர் அவ்விடத்திலே வந்து நம்மை மங்களாசாசனம் பண்ண வேண்டும், நம்முடைய கலந்து பரிமாற வேண்டும் என்று காட்டி கொடுத்தான் எம்பெருமான். அதை சுவாமி நம்மாழ்வாரும் அனுசந்தித்தார். அனுசந்தித்து பார்த்த எம்பெருமான் பிராப்தியன் என்று சொன்னால், அதாவது எம்பெருமான் அடைய தகுந்தவன் சொன்னால், அவனோட சேர்ந்த திவ்ய தேசம் அதாவது திருமாலிருஞ்சோலமலை இருக்கிறதே அதுவும் பிராப்தியம், அதுவும் அடைய தகுந்தது. திருமாலிருஞ்சோலமலை மாத்திரமல்ல, அந்த திருமலையோடு அதற்கு மேலே அத்தோடு சேர்ந்த அயன்மலை, புறமலை, திருப்பதி, போம் வழி, போகக்கடவோம் என்று சொல்லக்கூடிய உறுதி, எல்லாமே பரம பிராப்தியம், பிராப்தியத்திலே அந்தர்கதம் என்ன திருவுள்ளம் பத்தி திருமாலிருஞ்சோலமலையை மங்களாசாசனம் பண்ணுகிறார் சுவாமி நம்மாழ்வார். அதாவது திருமாலிருஞ்சோலமலை அதை அடைவதே சாலச் சிறந்ததுன்னு சுவாமி தெரிவிக்கிறார் என்ன எம்பெருமானார் நிர்வாகத்திலே காட்டினார். ஆக தேறின அர்த்தம் என்ன என்னால் ஆள வந்தார் என்ன சொன்னார் என்னால் அவர் பிராபகபரமாக அர்த்தம் அருளி செய்தார். சுவாமி எம்பெருமானார் பிராப்தியபரமாக அர்த்தம் அருளி செய்தார். என்ன ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன? பிராப்தியம் பிராப்தியம் என்ன கீழே தெரிவித்தேன், பலம் அடைய தகுந்தது எதுவோ அது பிராப்தியம். பிராபகம்னு சொன்னா இந்த பலனை அடைவதற்கு உண்டான வழி, அதற்கு பிராபகம் என்று பெயர். அளவந்தார் என்ன தெரிவித்தார்னா, கீழே சொன்னாரே சுவாமி நம்மாழ்வார், எம்பெருமான் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டும், அவனுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் பண்ண வேண்டும், அதற்கு வழியாக இருக்கக்கூடியது, சாதனமாக இருக்கக்கூடியது, பிராபகமாக இருக்கக்கூடியது இந்த திருமாலிருஞ்சோலை. அதனாலே திருமாலிருஞ்சோலமலை பிராபகம் என்று ஆளவந்தார் நிர்வாகம் பண்ணி காட்டினார். ஆனா சுவாமி எம்பெருமானார் அவர் திருமாலிருஞ்சோலம் மலை அது எம்பெருமானோட சம்பந்தம் பட்டு இருக்கிறபடியினாலே திருமாலிருஞ்சோலமலை அதை அடைவதே பரம பிராப்தியம், அதுவே பலம். எம்பெருமானை அடையிறது வேண்டாம்னா எம்பெருமானோட சேர்ந்து இருக்கக்கூடிய திருமாலிருஞ்சோலை, அதற்கு மேலே பக்கத்துல எத்தனையோ மலைகள் இருக்கிறது, அயன்மலை, புறமலை, அதற்கு மேலே போகக்கூடிய வழி, நாம் கட்டாயம் போக கடவோம் என்ன இருக்கக்கூடிய மனசிலே இருக்கக்கூடிய தார்டியம் துணிவு எல்லாமே அடைய தகுந்தது, எல்லாமே பரம பிராப்தியம் என்ன சுவாமி எம்பெருமானார் நிர்வாகம் பண்ணி காட்டுகிறார். இத ரெண்டையும் திருவுள்ளத்திலே கொண்டுத்தான் கிளருளியிழ மை கெடுவதன் முன்னம் என்ன சுவாமி நம்மாழ்வார் திருமாலிருஞ்சோல மலையை மங்களாசாசனம் பண்ணினார், திருமாலிருஞ்சோலமலை அழகரை மங்களாசாசனம் பண்ணினார். அதை சுருக்கமாகத்தான் விசதவாட்சி காமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள் கிளரொளி சேர்க்கிழுரைத்த பேரு கிடைக்கா. இதனால பிராப்தியத்தை இவ்விடத்தில விஸ்தரித்து தெரிவித்தேன் என்னால் கீழுரைத்த பேரு எது, அதுதான் தனக்கேயாக எனக்கொள்ளும் இதே. அதை கீழே அனுபவித்தோம், எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக கைங்கரியம் அது மிகவும் ஔஜ்வல்யத்தோட கூடி இருக்கிறது, மிகவும் ஒளியோட கூடி இருக்கிறது. அதைத்தான் சுவாமி மணவாள மாமணிகள் கிளர் ஒளிசே கீழுரைத்த பேரு, கீழே உரைத்த பேரு லாபம் கிட்ட வேண்டும் என்பதற்காக வளரொளிமால் சோலமலைக்கே. அதற்கு மேல படத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான்? அவன் மிகவும் தேஜஸோடே கூடியிருக்கிறான், வளரொளி மாலாக இருக்கிறான். அவனுடைய தேஜஸ் ஒளியானது நாளுக்கு நாள் அது ஏறிக்கொண்டே போகிறது என்று தெரிவித்தார். படத்திலேதான் விசாரித்தார்கள் வியாக்கியாதாக்கள், உரை ஆசிரியர்கள், எம்பெருமான் எப்படிப்பட்டவன்? எம்பெருமான் அதிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைக ரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே என்ன நாம் பிரமாண ஸ்லோகத்தை ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலேயும் பார்க்கிறோம், அதே போல ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலேயும் பார்க்கிறோம். அதிகாராய சுத்தாயா என்ன, எம்பெருமானுக்கு விகாரம் கிடையவே கிடையாது. விகாரம் விகாரம்னு சொன்னா மாறுபாடு, அவனுக்கு க்ஷய விருத்திகள் இதெல்லாம் கிடையவே கிடையாது. வளர்ந்தான், அதே போல குறைகிறான், இதெல்லாம் எம்பெருமானுக்கு உண்டோ? இதெல்லாம் நமக்குத்தான் உண்டு. நமக்கு ஒளியானது சத்வம் தலையெடுத்த காலத்திலே நன்றாக பிரகாசிக்கிறது, நன்றாக தேஜஸோடே கூடி இருக்கிறார்கள். ஆனா அதே சமயத்திலே ரஜோகுணம் தமோகுணம் இதெல்லாம் தலையெடுத்ததுன்னா நமக்கு ஒளியானது குறைகிறது. அதே போல நம்முடைய சரீரமானது அது வளர்ந்து கொண்டே போகிறது, குறைந்து கொண்டே போகிறது என்று நாம் பார்க்கிறோம். இதை போல எம்பெருமானுக்கு உண்டானா எம்பெருமானுக்கு க்ஷயவிருத்திகள் கிடையவே கிடையாது. அவிகாராயா என்ன, மாறுபாடே இல்லாமல் எம்பெருமான் இருக்கிறான். அப்படி இருக்கிறச்சே வளருளி மாய் சோழமலைக்கே என்று சுவாமி மணவாள மாமன்கள் தெரிவிக்கிறாரே, நம்மாழ்வார் அருள் செய்ததை திருவுள்ளத்திலே கொண்டு வளருளி மாயோன் மருவிய கோயில் என்ன நம்மாழ்வார் தெரிவித்தாரே, அதைத்தான் வளருளி மாய் சோழமலைக்கே என்ன சுவாமி மணவாள மாமன்கள் இப்பிடத்திலே தெரிவித்தார். எப்படி சொல்ல முடியும்? எம்பெருமான் க்ஷயவிருத்திகள் கிடையாது, அப்படி இருக்கிறதே அவனுடைய தேஜஸ் கூடிக்கொண்டே போகிறது. இனி எப்படி சொல்ல முடியும் என்னால்? அல்ல அல்ல, நம்முடைய சரீரமோ அதே போல தேஜஸோ அது வளர்கிறது குறைகிறது, இதுக்கெல்லாம் காரணம் கர்மம். காரணம் கர்மானுகுணமாக நமக்கு ஏற்படுகிறது. அதாவது புண்ணியத்துக்கும் பாபத்துக்கும் சேர நமக்கு வளர்கிறது குறைகிறது. அதை போல எம்பெருமானுக்கு விகாரங்கள் கிடையாது. அப்பேற்பட்ட அதிகாராயா என்று இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுக்கும் மாறுபாடு ஏற்படும்படியாக செய்யக்கூடியது எதுன்னா அதுதான் திருமாலிருன் சோழமலைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம். திவ்ய தேசத்தினுடைய சம்பந்தம், இந்த சம்பந்தமே காரணமாக எம்பெருமானுடைய ஒளியானது கூடுகிறது வளர்கிறது என்ன சுவாமி நம்மாழ்வார் தெரிவிக்கிறார். அதைத்தான் சுவாமி மணவாள மாமன்களும் வளரொளி மாறி சோழமலைக்கே நாள் செல்ல நாள் செல்ல உன்னுடைய தேஜஸ்தானது வளர்ந்து கொண்டே போகிறது, அதற்கு காரணம் திவ்ய தேச சம்பந்தம். அதுவும் நித்தியவாசம் பண்ணுகிறான் எம்பெருமான், ஒரு நாளா ரெண்டு நாள் தீர்த்தம் பிரசாதித்தான் என்பது கிடையவே கிடையாது. தீர்த்தம் பிரசாதித்தல்னு சொன்னான் எம்பெருமான் அவதாரங்கள்லாம் பண்ணுகிறான். ராமனாக வந்து பிறக்கிறான், கண்ணனாக வந்து பிறந்திருக்கிறான். ஆனா ராமாவதாரம் பண்ணின ஸ்ரீ ராமபிரானை இன்னைக்கு சேவிக்க முடியுமோ? கிருஷ்ணாவதாரம் பண்ணின கண்ணபிரானை இன்றைய தினம் சேவிக்க முடியுமோ? ஒரு நாளும் சேவிக்கவே முடியாது. அவைகளுக்கெல்லாம் தீர்த்தம் பிரசாதித்தல் என்பே. தீர்த்தம் பிரசாதித்தல்னு சொன்னா ஒரு நாள் தன்னுடைய சோதிக்கு எழுந்தருளினான் எம்பெருமான், அவதார சமாப்தியாகிவிட்டது என்று அர்த்தம். ஆனா அச்சாவதாரம் எப்படிப்பட்டது என்னால்? அச்சாவதாரத்திலே எம்பெருமான் நித்தியமாக எழுந்தருளி இருக்கிறான். அதுதான் தீர்த்தம் பிரசாதியாமல் நித்தியவாசம் பண்ணக்கூடிய திவ்ய தேசம்தான் திருமாலிருன் சோழமலை. அந்த திருமாலிருன் சோழமலையினுடைய சம்பந்தமே காரணமாக எம்பெருமானுடைய தேஜஸ்ஸானது வளர்ந்து கொண்டே போகிறது என்பதைத்தான் சுவாமி மணவாள மாமுனிகள் வளருளி மாய் சோழமலைக்கே என்ன சுவாமி நம்மாழ்வார் வளருளி மாயோன்னு தெரிவித்தார். இவர் வளருளி மாய் சோழமலைக்கே என இவ்விடத்திலே தெரிவித்தார். என்ன ஆச்சரியம்னா எம்பெருமானை பத்தக்கூடியவர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்னால்? கிளறொளி இளமையோட கூடி இருக்கிறார்கள். கிளறொளி இளமை என்ன முதல்வர்களே தெரிவித்தார் சுவாமி நம்மாழ்வார். அதற்கு மேலே எம்பெருமான் அவன் எப்படி இருக்கிறான் என்னால்? வளருளி மாயோனாக இருக்கிறான், அவனுடைய தேஜஸானது வளர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு மேலே திருமாலிருஞ்சோலமா எப்படி இருக்கிறது என்னால்? வளரிளம் பொழில் சூழ் மாலிருஞ்சோலை என்ன, அது எப்பொழுதும் இளமையோட இலகிப்பதிக்கிறது, எப்பொழுதும் பால்யத்தோடேயே கூடியிருக்கிறது திருமாலிருன் சோழமலைன்னு சொல்லக்கூடிய திவ்ய தேசம். ஆக என்ன தேர்ந்த அர்த்தம் என்ன என்னால்? மூன்றும் ஒத்த பருவத்தோட இருக்கிறது. அதாவது எம்பெருமான் அவன் வளர்ந்து கொண்டே போகிறான், அதற்கு மேலே எம்பெருமானை பத்தக்கூடிய அடியார்கள் அந்த அடியார்களும் இளமையோடைய கூடியிருக்கிறார்கள். அதற்கு மேலே எம்பெருமான் எழுந்தருள் இருக்கக்கூடிய திவ்யதேசமான திருமாலிருன் சோழ மலையும் அதுவும் எப்பொழுதும் இளமையோடே கூடியிருக்கிறது. திவ்யதேசம் இளமையோடே கூடியிருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா எம்பெருமானுடைய சம்பந்தம்னு காட்டினார் சுவாமி நம்பிள்ளை தம்முடைய 36,000 படியிலே. ஆக எம்பெருமான் அவன் வளர்வதற்கு காரணம் திவ்யதேச சம்பந்தம்னார். அவிகாராய சுத்தாயா என்ன விகாரமே இல்லாத எம்பெருமான் அவனுக்கும் மாறுபாடு ஏற்படும்படியாக பண்ணக்கூடியது, அதாவது அவனுடைய தேஜஸ்ஸானது ஒளியானது வளர்ந்து கொண்டே போகும்படியாக பண்ணக்கூடியது எதுன்னா திவ்யதேசம்னு காட்டினார், திருமாலிருஞ்சோலமலைன்னு காட்டினார். அந்த திருமாலிருஞ்சோலமலை எப்பொழுதும் இளமையோட கூடி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னன்னா எம்பெருமானுடைய சம்பந்தம். எதை போல என்ன ஆண்டாள் தம்முடைய திருப்பாவையிலே தெரிவித்தாளே, கத்துக்கரவை கணங்கள் பலா. என்ன கத்துக்கரவை? எம்பெருமான் கண்ணனாக திருவாயர்பாடியிலே அவதரித்தான். திருவாயர்பாடியில அவதரித்த காலத்திலே எத்தனையோ பசுக்களை எல்லாம் மேய்த்தான். அந்த பசுக்கள் எல்லாம் எப்பொழுதும் கத்துக்கரவைகளாக இருக்கின்றன, எப்பொழுதும் இளமையோடே கூடி இருக்கிறது. கண்ணினேத்து இனிதுகந்த காளாய் என்னார் சுவாமி திருமங்கையாழ்வார் தம்முடைய திருநெடுந்தாண்டகத்திலே. எப்பொழுதும் இளமையோட கண்ணபிரானும் கூடியிருக்கிறான், அதே போல பசுக்களும் கூடியிருக்கின்றன, எப்பொழுதும் கண்ணுகளாகவே இருக்கின்றன. ஏ சுவாமி அவைகளுக்கெல்லாம் வயசாயிடுச்சுன்னு சொன்ன அவைகள் கண்ணுகளாக இருக்குமா பசுக்களாக ஆகிவிடாதான்னு கேட்டா, ஒரு நாளும் வயசாயிருந்தாலும் அவைகள் எப்பொழுதும் கண்ணுகளாகவே இளமையோடேயே கூடி இருக்கும். காரணம் என்னன்னா கண்ணபிரானுடைய ஹஸ்தஸ்பரிசம், கண்ணனுடைய கை பட்டுப்பட்டு வளர்கிறபடியினாலே அவைகள் எப்பொழுதும் இளமையோடே கூடி இருக்கின்றன. அதே போல கண்ணபிரான் அவன் இளமையோடே கூடி இருக்கிறானே, அதுக்கு காரணம் என்னன்னா சர்வசக்தி யுக்தன். கிடையவே கிடையாது, சர்வசக்தி யுக்தன் காரணம் அல்ல, அவன் கண்ணுகளினுடைய அஸ்தஸ்பரிசத்தாலே, அதாவது எப்பொழுதும் கண்ணுகளையே மேய்த்துக் கொண்டிருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். வத்சமத்திய கதம் பாலம் என்ன வத்சங்கள், அதாவது கண்ணுகள் மத்தியத்திலே இருக்கிறான் கண்ணன் எம்பெருமான். அதனாலே அவனும் இளமையோடே கூடி இருக்கிறான். எதை போல என்ன இப்பொழுது சுவாமி நம்மாழ்வார் இடத்திலே தெரிவித்தாரே, எப்படி கண்ணனுடைய அஸ்தஸ்பரிசத்தாலே பசுக்கள் கண்ணுகளாக இருக்கின்றனவோ, கண்ணுகளுடைய அஸ்தஸ்பரிசத்தாலே கண்ணன் இளமையோடே கூடியிருக்கிறானோ, அதே போல எம்பெருமானுடைய தேஜஸ் திருமாலிருஞ்சோலமலை அழகர் அழகருடைய தேஜஸ் சுந்தரபாகனுடைய தேஜஸ் அது வளர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு காரணம் திருமாலிருஞ்சோலை. திருமாலிருஞ்சோலை எப்பொழுது இளமையோடே கூடியிருக்கிறது, அதற்கு காரணம் கள்ளழகர் அவ்விடத்திலே நித்தியவாசம் பண்ணுகிறான். என்ன வியாக்கியாதா அற்புதமாக காட்டினார் தம்முடைய வியாக்கியானத்திலே. இதெல்லாம் திருவுள்ளத்திலே கொண்டு தான் வளரொளிமால் சோழமலைக்கே என்ன சுவாமி மனவாளமாமணிகள் தம்முடைய திருவாய்மை மூத்தந்தாதியிலே காட்டினார். சோழமலைக்கே திருமாலிருன் சோழமலைக்கே தளர்வரவே நெஞ்ச வைத்து சேருனும் தளர்வரவே, தளர்ச்சி இல்லாமல், அதாவது மானசிரத்தை மாறுவதற்கு முன்னே போக வேண்டும். எதிலே நோக்குன்னா கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் என்று தெரிவித்தாரே சுவாமி நம்மாழ்வார். சம்சாரிகளை பார்த்து திருமாலிருன் சோழமலைக்கு போங்கோள் என்று சுவாமி நம்மாழ்வார் தெரிவித்தார். சம்சாரிகள்லாம் அதுக்கு என்ன ஆழ்வீர் ஆட்டம், எல்லாம் கொஞ்ச நாள் ஆட்டம் பார்க்கலாம், இப்பவே என்ன அவசரம், இன்னும் 4 முடி நிறைக்கல, அதுக்குள்ள எதுக்காக அவசரப்பட்டு திருமாலிருஞ்சோலமலைக்கெல்லாம் போறது, அதெல்லாம் இன்னும் ஒரு 20 வருஷம் 30 வருஷம் ஆட்டம், ரிட்டையர்மெண்ட் ஆட்டம், அதுக்கப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ன சம்சாரிகள்லாம் தெரிவித்தார்கள். உடனே ஆழ்வார் பார்த்த கெடுவிகாள் இப்படி இருக்கிறீர்களே, வாழ்களாகி நாள்கள் செல்லான எவ்வளவு சீக்கிரமாக முடிய போகிறது இந்த காலமானது, அப்படி இருக்கச்சே சீக்கிரமாக போக வேண்டாமா திருமாலிருஞ்சோலமலைக்கு, இப்படி ஹாரி இருக்கலாமா, ஒரு நாளும் கூடவே கூடாது, மனசிற்கே அது சஞ்சலத்தோடே கூடினது, எப்பொழுது வேண்டாமானாலும் மாறிவிடும், அதனாலே மானசிரத்தை மாறுவதற்கு முன்னே நீங்கள் கட்டாயம் திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும், கள்ளழகரை சேவிக்க வேண்டும் என்று சுவாமி நம்மாழ்வார் கிளறொளி இளமை கெடுவதன் முன்னம் இளமை கெடுவதற்கு முன்னே போக வேண்டும் என்று தெரிவிக்கிறார். அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டார் விசதவாட்சிகாமணிகளான சுவாமி மணவாள மாமணிகள். தளர்வரவே நெஞ்ச வைத்து சேரினும் என்ன தளர்வரவே, கொஞ்சம் கூட தளர்ச்சி இல்லாமல், அதாவது மானசிரத்தையானது மாறுவதற்கு முன்னே நீங்கள் திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும். காரணம் என்னன்னா நம்முடைய மனசு அது எப்படிப்பட்டது, கொஞ்ச நாள் சில விஷயங்கள்ல ஈடுபடுறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு போன் இருக்கு, அந்த போன்ல ஒருத்தன் ஆசையை வைக்கிறான், கொஞ்ச நாள் அதுல ஆசை இருக்கிறது, கொஞ்ச காலமானவாறே அதிலே ஸ்ரத்தை குறைந்து விடுகிறது, அது வேண்டாம் என்று தோன்றுகிறது, அதை விட்டு விடுகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இதை போல சஞ்சலத்தோட கூடினது, அதனால எப்பொழுது வேண்டுமானாலும் நம்முடைய மனசானது மாறிவிடும். அந்த ஸ்ரத்தையானது மாறுவதற்கு முன்னே போக வேண்டும், அது ஒரு காரணம். மற்றொரு காரணம் என்ன என்னால் எம்பெருமான் பரமப்பிராப்தியன், எம்பெருமான் தான் அடைய தகுந்தவன் என்று மனசிலே பட்டாலும் ரொம்ப காலம் ஆயிடுத்துன்னா நம்மால போக முடியலையே. இங்க சொல்றதெல்லாம் வாஸ்து வந்தா கட்டாயம் திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும், ஆனா எனக்கு முடியலையே, ரொம்ப வயசாயிடுத்து, உடம்பு தள்ளாடுறது, உடம்புல சுகர் வந்துடுத்து, பிபி வந்துடுத்து, அப்படி இருக்கச்சே கரணபாடமும் இல்லையே, இந்த கரணங்கள் அது ஒத்துழைக்க மாட்டேன்றது எப்படி போக முடியும் அப்படின்ற ஒரு பரிஸ்தி நிலை ஏற்படும். இதெல்லாம் ஏற்படுவதற்கு முன்னே நாம் திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும். என்ன கெடுவதன் முன்னம், இளமை கெடுவதன் முன்னம் அவ்விடத்திற்கு போக வேண்டும் தெரிவித்தார். அதைத்தான் திருவுள்ளத்திலே கொண்டார் சுவாமி மனபால மாமணிகள், தளர் வரவே நெஞ்ச வைத்து சேருமெனும் என்ன காட்டினார், நெஞ்ச வைத்து சேருமெனும் நீடுபுகழ் மாறந்தால் இப்படி திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும் உபதேசம் பண்ணினார், பரோபதேசம் பண்ணினார் சுவாமி நம்மாழ்வார். அதனாலே நிறைந்த புகழோடே கூடி இருக்கக்கூடியவர் யசஸ்ஸு சுவாமி நம்மாழ்வாருக்கு புகழ் ஏற்பட்டதே. அதற்கு காரணம் என்ன என்னால் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினார். என்ன உபதேசம் பண்ணினார், கிளரொளி இளமை என்ற பதிகத்திலே இளமை கெடுவதற்கு முன்னே நீங்கள் எல்லோரும் புறப்பட்டு திருமாலிருஞ்சோலமலைக்கு போக வேண்டும் என்று உபதேசம் பண்ணினார். நெஞ்ச வைத்து சேருமெனும் நீடு புகழ் மாறந்தாள் முன் செலுத்துவோமே முடி. அப்பேற்பட்ட நம்மாழ்வார், நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளிலே நம்முடைய முடியை சேர்க்க கடவோம், அவருடைய திருவடி தாமரைகள் நம்முடைய திருமுடிக்கு அதாவது முடிக்கு வருவதற்கு முன்னே நாம் என்ன பண்ண வேண்டும் என்னால் அதற்கு முன்பாக நம்முடைய திருமுடியை சுவாமி நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளிலே சேர்க்க கடவோம் என்ன தெரிவிக்கக்கூடிய ஆச்சரியமான பாசுரம்தான் இந்த கிளரொளி இளமை என்று தொடங்கக்கூடிய பாசுரம். ஆக தேரின அர்த்தம் என்ன என்னால் கிளரொளிசேர் கீழுரைத்த பேரு கிடைக்கா, கிளர் ஒளிசேர் மிகுந்த தேஜஸோடே கூடினது, அதுதான் கீழே உரைத்த பேரான தனக்கேயாக எனக்குள்ளும் மீது என்ன இரண்டாம் பத்தில ஒன்பதாம் திருவாய்மொழியிலே சுவாமி அம்மாழ்வார் தெரிவித்தாரே, எம்பெருமானுடைய ஆனந்தத்துக்காக கைக்கரியம் பண்ண வேண்டும், பாரதந்திரியந்தான் நம்முடைய ஸ்வரூபம், எம்பெருமான் இட்ட வழக்காக இருக்க வேண்டும்னு தெரிவித்தாரு. அந்த கீழ் உரைத்த பேரு கிடைக்க வேண்டுமேயானால் திருமாலிருஞ்சோலமலையில் சாதனமாக பத்த வேண்டும் என்று சுவாமி ஆளவந்தாருடைய நிர்வாகம், அதாவது அது வழியாக இருக்கக்கூடியதுன்னு ஆளவந்தாருடைய நிர்வாகம். ஆனா எம்பெருமானால் திருமாலிருஞ்சோலமலையை அடைவதே பரமப்பிராப்தியம், அதுவும் புருஷார்த்தம் காரணம் எம்பெருமானுடைய சம்பந்தம்னு காட்டினார். இதையெல்லாம் நாம் கீழே அனுபவித்தோம். வளரொளிமால் சோழ மலைக்கே அதற்கு மேல எம்பெருமான் அவன் மிகுந்த தேஜஸோடே கூடியிருக்கிறான், அவனுடைய ஒளியானது வளர்ந்து கொண்டே போகிறது. அதற்கு காரணம் திவ்ய தேசத்தினுடைய சம்பந்தம், திவ்ய தேசம் அதாவது திருமாலிருஞ்சோல மலை அதுவும் இளமையோடே கூடியிருக்கிறது, காரணம் எம்பெருமானுடைய திருமேனி சம்பந்தம் என்று பார்த்தோம். வளரொளிமால் சோழமலைக்கே தளர்வரவே நெஞ்ச வைத்து சேருமினும் நம்முடைய நெஞ்சை தளர்வு இல்லாமல் மானசிரத்தை மாறுவதற்கு முன்பாக இளமை கெடுவதற்கு முன்பாக திருமாலிருஞ்சோல மலையிலே செலுத்த வேண்டும். என்ன நீடுபுகழ் மாறந்தாள் நிறைந்த புகழ், அந்த புகழை உடையவர் சுவாமி நம்மாழ்வார். புகழுக்கு காரணம் யசஸுக்கு காரணம் நமக்கு உபதேசம் பண்ணினார், உபதேசம் பண்ணினபடியினாலே வீறு பெற்றார் அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகள் மாறந்தாள் முன் செலுத்து ஓமே முடி என்ன நம்முடைய முடியை அவருடைய திருவடி தாமரைகளிலே சேர்ப்போம் என்ன தெரிவிக்கிறார் சுவாமி மணவாள மாமணிகள். அந்த நம்மாழ்வாருடைய திருவடி தாமரைகளும் சுவாமி மணவாள மாமணிகளுடைய திருவடி தாமரைகளும் நமக்கு தஞ்சம் என்று சொல்லி மணவாள மாமுனியே இன்னும் ஒரு நூத்தாண்டிலும் என்ன பல்லாண்டு பாடி அடிய இந்த உபன்யாசத்தை நிறுத்திக் கொள்கிறேன்.